நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் குமாரதாசன் அவர்களே.
வணக்கம் ரைசல். மிக நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் உங்களையும் SBS நேயர்களையும் வானொலி வழியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
பிரான்ஸ் ஆஸ்திரேலிய உறவுல இதுவரை நடக்காத ஒரு நடந்திருக்கே குமாரதாசன் அவர்களே. குறிப்பாக என்ன சொல்லான்னா, இப்போ பிரான்ஸ் அரசு வந்து ஆஸ்திரேலியாவுக்கான தன தூதரை உடனடியாக அழைத்து கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியா எங்கள் முதுகில் குத்தி விட்டது அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் இருந்த பிரான்ஸ் நாட்டின் தூதுவர் கூறும் அளவு பிரான்ஸ் ஆஸ்திரேலிய சுமூக உறவு கசந்து போக என்ன காரணம் என்று உங்களுக்கு படுகிறது?
ஆஸ்திரேலியாவுக்கு 12 புதிய நீர்மூழ்கிகளை கட்டுகின்ற இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை இரு நாடுகளும் 2016 ஆண்டிலிருந்தே நடத்தி வருகின்றன. மிகுந்த நம்பிக்கையுடனும் வெளிப்படைத்தன்மையாகவும் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று அவை ஒரு நிறைவு கட்டத்தை எட்டியிருந்த தருணத்திலேயே ஆஸ்திரேலியா அதனை முறித்து கொண்டு அமெரிக்காவிடம் சென்றிருக்கின்றது. அமெரிக்காவுடனும் இங்கிலாந்துடனும் இணைந்து அந்த வர்த்தக உடன்படிக்கையை ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமாக மாற்றி அது அறிவித்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் இந்த திடீர் குத்துக்கரணம் தொடர்பான தகவலை தாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவே தெரிந்து கொண்டதாக பிரான்ஸ் ராஜதந்திரிகள் கூறியிருக்கின்றனர். பொதுவாக மேற்குலகின் முக்கிய கூட்டாளி நாடுகளிடையே ஏற்படுகின்ற உறவு விரிசல்கள் இதுபோன்று தூதர்களை திருப்பி அழைக்கின்ற அளவுக்கு தீவிரமடைவதில்லை. அது மிக மிக அரிது. அதுவும் குறிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற தனது நெருங்கிய சகபாடிகள் விடயத்தில் பாரிஸ் இவ்வாறு நடந்து கொள்வது இதுவே முதல் முறை என்று கூட சொல்லலாம். அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் பிரான்சின் செயலுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் அதன் சீற்றத்துக்கு காரணமான தங்களது நடவடிக்கைகளுக்கு அந்த இரு நாடுகளும் இன்னமும் முறப்படி விளக்கம் அளிக்கவில்லை. இது ஒரு முதுகில் குத்திய செயல் என்று பிரான்சின் வெளிவார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த முதுகில் குத்துதல் என்ற வார்த்தை பிரயோகம் உண்மையில் ராஜதந்திர உரையாடல்களில் மிக சாதாரணமான ஒன்றல்ல. மிகப்பெரியதொரு வர்த்தக ஒப்பந்தம் கைநழுவி போய்விட்டது என்பதை விடவும் தனது நெருங்கிய கூட்டாளிகள் இருவரால் தான் இருட்டில் கைவிடப்பட்டது போன்ற ஒரு உணர்வு பிரான்சின் எதிர் நடவடிக்கைகளில் வெளிப்படுவது தெரிகின்றது. அத்தோடு ஆஸ்திரேலியாவின் செயல் பிரான்சுக்கு மாத்திரமான ஒன்று அல்ல. ஒரு முக்கிய தலைமை நாடு என்ற வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிரான அடியாகவும் இது கருதப்படுகின்றது. எனவே ஒரு சாதாரண இருநாட்டு நெருக்கடி என்பதற்கு அப்பால் இதனை ஒரு ஐரோப்பிய விவகாரமாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும். அத்துடன் மற்றொன்றையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. பிரான்ஸ் தற்சமயம் அதிபர் தேர்தலை எதிர்கொள்கின்ற காலம். நாட்டின் சொந்த நலனை முதன்படுத்த வேண்டும் என்ற கோஷங்களுடன் அதிபர் மெக்ரோனுக்கு எதிரான சக்திகள் வரிந்து கட்டி கொண்டு களத்தில் நிற்கின்றன. அகன்ற வலுவான ஐரோப்பிய ஒன்றியம் பற்றி மட்டுமே எப்போதும் சிந்திக்கின்ற மெக்ரோன் உள்நாட்டு மக்களது நெருக்கடிகளை விடவும் சர்வதேச விவகாரங்களில் தலையிட்டு உலகளாவிய தலைவராக தனது பிம்பத்தை பெருப்பிக்க முனைகின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் உள்நாட்டில் உள்ளன. எனவே ஆஸ்திரேலியாவுடனான விவகாரத்தில் சொந்த நாட்டையும் தனது கப்பல் கம்பெனியையும் விட்டு கொடுக்கப் போவதில்லை என்பதை உள்நாட்டில் நிரூபித்து காட்ட வேண்டிய அழுத்தங்கள் அவர் மீது உள்ளன. எனவேதான் இந்த ராஜீக நெருக்கடியில் பிரான்சின் பதில் நடவடிக்கைகளில் ஒரு தீவிரத்தன்மை தெரிவதாக நான் நினைக்கின்றேன்.
இப்போ சீனாவுடன் ஆஸ்திரேலியாவின் உறவு மிகவும் மோசமாக இருக்கின்ற இந்த நிலையில் ஆஸ்திரேலியா எதிர்கொள்கின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிமித்தமாக ஆஸ்திரேலியா பிரிட்டன் அமெரிக்க உறவை மிகவும் நெருக்கமானதாக மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சிலர் கூறுகின்றார்கள். அதை வந்து பிரான்ஸ் ஒழுங்காக சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும், நீர்மூழ்கி கப்பல் கட்டும் வர்த்தகமே பிரான்சுக்கு முக்கியமானதாகப்படுகிறது என்றும் சில விமர்சகர்கள் கருதுகின்றார்கள். உங்களுக்கு எப்படிப்படுது?
இந்தோ பசிபிக் பிராந்திய நெருக்கடியில் பிரான்ஸை விடவும் செல்வாக்கு செலுத்தவல்ல நாடு ஆஸ்திரேலியா தான். அங்கு சீனா ஆதிக்கத்தை முறியடிக்கின்ற தனது புதிய மூலோபாய உத்திகளில் ஆஸ்திரேலியாவை தனது முக்கிய பங்காளியாக்கிக் கொள்வதில் அமெரிக்கா தீவிர கரிசனை கொண்டுள்ளது. எனவேதான் தனது அணு நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தை இங்கிலாந்துக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அது முன்வந்துள்ளது. அத்தோடு சீனாவை எதிர்கொள்வதற்கான மூலோபாயங்களில் 5 கண்கள் என்கின்ற ஆங்கில மொழி பேசுகின்ற 5 நாடுகளை உள்ளடக்கிய புலனாய்வு கூட்டணியை பலப்படுத்தவும் அமெரிக்காவின் பைடன் நிர்வாகம் கவனம் செலுத்துவது தெரிகிறது. அந்த 5 கண்கள் அமைப்பு நாடுகளில் ஆஸ்திரேலியா மிக முக்கியமானது. ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு தொடர்பான கரிசனைகள் இங்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. ஆனாலும் நட்பு நாடு ஒன்றுடன் செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை இடைநடுவில் முடிவுக்கு கொண்டு வருவதில் பொதுவாக நேச நாடுகளிடையே கடைப்பிடிப்படுகின்ற வளமையான வழிமுறைகள் இந்த விவகாரத்தில் பின்பற்றப்படவில்லை. ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதை ஆஸ்திரேலியா முறைப்படி பிரான்சுக்கு தெரியப்படுத்தவில்லை என்பதே இங்கு கவனிக்கப்பட வேண்டியது. அமெரிக்காவின் நீர்மூழ்கி தொழில்நுட்பம் என்பது அணுசக்தியை அடிப்படையாக கொண்டது. அணு ஆயுதங்களை விரும்பாத காரணத்தினாலேயே முதலில் ஆஸ்திரேலியா பிரான்சின் டீசல் இயந்திர தொழில்நுட்பத்துடன் கூடிய நீர்மூழ்கிகளை பெற விரும்பியது. இப்போது அது திடீரென்று அணு நீர்மூழ்கிகளுக்காக அமெரிக்காவுடன் சேர்ந்திருக்கின்றது. டீசல் மூலம் இயக்கும் நீர்மூழ்கிகள் சுற்றுச்சூழலை பெரிதும் பாதிக்கும் என்பதால் எதிர்காலத்தில் அது தனக்கு பெரும் சவாலாக அமையலாம் என்று ஆஸ்திரேலியா முதலில் கருதியது. பேச்சுக்களின் போது அதனை சாடை மாடையாக பிரான்சிடம் அது தெரிவித்திருந்தது என்ற தகவலை ஆஸ்திரேலிய பிரதமர் இப்போது கூறுகின்றார். ஆனால் உடன்படிக்கையை முறித்து கொண்டமைக்கு தெளிவான காரணங்கள் எதனையும் அவர் இன்னமும் வெளியிடவில்லை. இங்கு பிரச்சனை என்பது ஒப்பந்தத்தை முறிப்பது அல்ல, அதனை முறித்து கொண்ட வழிமுறைதான் இரு நாட்டின் உறவுகளையும் பெரிதும் பாதித்துள்ளது.
பிரான்ஸ் ஆஸ்திரேலிய உறவு பொறுத்தளவில் இப்போ அது கசந்து போயிருக்கு. இது எந்த விதமான தாக்கத்தை வந்து எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடும் என்று உங்களுக்கு படுகிறது?
தற்போதைய மதிப்பில் சுமார் $90 பில்லியன் பெறுமதியான நீர்மூழ்கி விற்பனை ஒப்பந்தத்தை பிரான்ஸ் இழந்திருக்கின்றது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பிரான்ஸை விடவும் ஆஸ்திரேலியாவுக்கே இழப்புகள் மிக அதிகமாக தெரிகின்றன. அமெரிக்காவுடனான அதன் புதிய அணு தொழில்நுட்ப பரிமாற்றம் உள்நாட்டில் அணு ஆயுதம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த பல புதிய தலைவலிகளை ஏற்படுத்தலாம். அத்துடன் பிரான்சின் நிர்வாகத்துக்குட்பட்ட பல தீவு கூட்டங்கள் பசிபிக் பிராந்தியத்தில் ஆஸ்திரேலியாவை அண்டிய வட்டகையில் அமைந்திருக்கின்றன. பிரான்சுடனான உறவுகளில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு அந்த தீவு கூட்டங்களின் நிர்வாகங்களுடனான ஆஸ்திரேலியாவின் உறவுகளிலும் தாக்கம் செலுத்தக்கூடும். அதேவேளை ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை பிரான்சுடனான உறவு விரிசல் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளையும் பாதிக்கக்கூடியது. ஐரோப்பிய ஒன்றியம் ஆஸ்திரேலியாவின் மூன்றாவது மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகும். கடந்த ஆண்டு மட்டும் ஐரோப்பிய நாடுகளுடனான ஆஸ்திரேலியாவின் வர்த்தகத்தின் மொத்த பெறுமதி $62 பில்லியன் என்பதை நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டும். அமெரிக்காவுடன் செய்து கொண்டுள்ள புதிய நீர்மூழ்கி ஒப்பந்தம் காரணமாக சீன ஆஸ்திரேலிய உறவுகள் மேலும் மோசமான கட்டத்துக்கு செல்லும் என்பதால் ஆஸ்திரேலியாவின் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கின்றது. இந்த நிலைமையில் வர்த்தக ஒப்பந்தங்களில் ஆஸ்திரேலியாவை நம்ப முடியாத நாடு என்று பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பேச்சாளர் ஒருவரும் இதே மாதிரியான கருத்தையே வெளியிட்டிருக்கின்றார். நாங்கள் ஆஸ்திரேலியாவுடன் வர்த்தக உடன்படிக்கைகள் தொடர்பில் பல முக்கியமான பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் எங்களது ஆஸ்திரேலிய பங்காளியை இனிமேல் எப்படி நம்புவது என்பது தெரியவில்லை என்று பிரான்சின் ஐரோப்பிய விவகார அமைச்சர் கூறியிருக்கின்றார். அந்தளவுக்கு இந்த நீர்மூழ்கி விவகாரம் ஐரோப்பாவில் ஆஸ்திரேலியாவின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியிருக்கின்றது. ஆஸ்திரேலிய விவகாரத்தால் அமெரிக்கா பிரான்ஸ் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டிருக்கின்ற நெரிசல் குறித்து பரிசுடன் பேச்சு நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த வாரம் ஆரம்பமாகவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தை ஒட்டி நடைபெறுகின்ற சந்திப்புகளின் போது பிரான்சுடன் இது தொடர்பில் உரையாடல்கள் இடம்பெறும் என்பதை நியூயோர்க்கில் உள்ள அமெரிக்க ராஜதந்திரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பிரான்சில் மிகப்பெரும் நிதி மற்றும் தொழில் வாய்ப்புகளுடன் தொடர்புடைய உடன்படிக்கை ஒன்றை அமெரிக்கா ரகசியமாக குழப்பியிருக்கின்றது. இது குறித்த தனது வருத்தத்தை பிரான்ஸ் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்றது. முந்தைய ட்ரம்ப் நிர்வாகம் நடந்து கொண்டதைப் போலவே முக்கிய உலக விவகாரங்களில் பிரான்ஸை, குறிப்பாக ஐரோப்பாவை விலக்கி வைத்து தீர்மானம் எடுக்கின்ற போக்கையே தற்போதைய பைடன் நிர்வாகமும் முன்னெடுப்பதாக பிரான்ஸ் தரப்பு கருதுகின்றது. இது தொடர்பான தனது அதிருப்தியை பிரான்ஸ் விரைவில் நேரில் தனது தூதர் ஊடாக அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
மிக்க நன்றி குமாரதாசன் அவர்களே.
மிக்க நன்றி ரைசா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.